ಮಿಲಂಗಟ ಗರು ಜೀವನ್ ತೊಂಡಮನ್ ಅಂದ್ರೆ ತುಮಾವಿ ನಾಡಿ ಹತಕ ಕಾಲ ಯಾಕೊಬ್ಬ ತುಮಾಡ್ತೀವ
ಸಭೆಗೆ ತಲೆಮೆ ತಾಂಗಂ ಗೌರವ ಉರುಪಿನರ್ ಅವರ್ಗಳೇ ಮೊದಲಾದಾಗ ಜನಾಧಿಪತಿ ಅವರ್ಗಳಕ್ಕೆ என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்திய விஜயம் சம்பந்தமாக அது வரவேற்கத்தக்க விஷயம். கடந்த வருஷம் 2023 முன்னாள் ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டுச்சு. அதில் முக்கியமான ஒரு விடயம் தான் இந்தியா வீடு திட்டம். இந்த இந்தியா வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்க ஒரு திட்டம். கிட்டத்தட்ட 14,000 வீடுகள் நம்ம மலையக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பொருளாதார நெருக்கடியில் அரசாங்கத்தால் மலையக மக்களுக்கு வீடு கட்டுறது சுலபமான காரியம் இல்லை, அதுவும் எங்களுக்கு புரியும், மக்களும் பொறுமையாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த இந்தியா வீடு திட்டம் ஆரம்பத்தில் தொடங்கியும் இன்னும் இழுத்தடிக்கப்படுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அரசியல் தவறோ இல்லாட்டி அரசாங்கத்தோட தவறோ கிடையாது. அதோட ஒரு முக்கியமான காரணம் இங்கே இருக்க எல்லா உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இவ்வளோ காலமாக நம்ம எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், மலையக மக்களுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது, இவ்வளவு காலம் தாண்டியும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. தயவுசெய்து இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே மலைய மக்களோட வரலாறு சரியாக புரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் 1948 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் உரிமைகளுக்காண்டி தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரே நாளில் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது, அதோட கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாக்கணும், பல்வேறு அரசாங்க மாற்றங்கள் வந்து கூட பல்வேறு வேறு வேறு கட்சியிலிருந்து தலைவர்கள் அமைச்சர்களாக இருந்து கூட ஏன் நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வரல, 66,000 வீடுகள் கட்டி கூட நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வரல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஒவ்வொரு தடவை நம்ம வந்து அரசியல்வாதியை கை நீட்டி அவர் தான் தவறுன்னு சொல்கிறோமே தவிர உண்மையான பிரச்சனைக்கு நம்ம முகம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு உண்மையான பிரச்சனை மலையகத்தில் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதிக்கம் தான். இன்னைக்கு ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் இருக்குன்னா அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும் அந்த தோட்டத்துக்கு ஸ்கூல் வருமா வீடு வருமா யாருக்கு போகணும் எப்போ போகணும் எப்படி போகணும். இன்னைக்கு நீங்கள் ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு அடியில் இருக்க மக்களை ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். ஒரு தோட்டத்தில் 100 பேர் வாழ்றாங்கன்னா, 100 குடும்பங்கள் வாழ்றாங்கன்னா, அந்த 100 குடும்பங்களில் வெறுமனே 10 குடும்பங்கள் மட்டும்தான் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க, பாக்கி 90 குடும்பங்கள் வந்து தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க இன்ஃபார்மல் செக்டர். ஆனால் அவங்க இன்ஃபார்மல் செக்டர் நான் ஒர்க்கர்ஸாக இருக்கிறனால பெருந்தோட்ட நிறுவனங்கள் பெருந்தோட்ட நிர்வாகம் அவங்கள புறக்கணிக்கிறாங்க, இதுதான் உண்மையான பிரச்சனை. அதனால தான் யார் அரசாங்கத்தில் பெருந்தோட்ட மக்களை பாரம் எடுத்தாலும் அவங்களால நினைச்சளவு மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கு. இப்போ கூட இருக்கிற கஷ்டம் என்னன்னு நான் எடுத்து சொல்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் அவர்கள் அவரோட உரையில் வந்து அதிகமான அளவு பேசியிருந்தார், பெருந்தோட்ட மக்களுக்கு மன்னிக்கணும், பெருந்தோட்ட மக்களுக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் அரசாங்கம் வழங்கியிருக்கு இந்த அஸ்வசமா திட்டத்துக்கு அடியில், குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 6,000 ரூபா மானியம் வாங்குற திட்டத்துக்கு அடியில். ஒரே ஒரு விஷயம், இங்கே ஒரு அமைச்சர் அவர்களும் இருக்காங்க, ஒரு அமைச்சர் அவர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு ஆலோசனை முன்வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அமைச்சர் அவர்கள் இந்த மானியம் வந்து பெருந்தோட்டத்தில் இருக்க தொழிலாளர்களோட குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேரும், அங்கே இருக்க மாணவர்களுக்கு போய் சேரும். ஆனால் அந்த இன்ஃபார்மல் செக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபார்மல் செக்டர் தோட்டத்தில் வேலை செய்யாத குடும்பங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேருமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம், ஜனாதிபதி அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, இல்லை நிறைய பேர் ஐசி இல்லாமல் அவங்களுக்கு போய் கிடைக்க அவங்களுக்கு அந்த 6,000 ரூபா அந்த அஸ்வசமாக கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனால் பெருந்தோட்ட பகுதியில் ஐசி இருந்தால் கூட அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக வர வரப்பிரசாதங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்கே இருக்க பெருந்தோட்ட துறையில் இருக்க தோட்ட முகாமையாளர் அவர் தான் தீர்மானிக்கிறாரு பயனாளிகள் யாருன்னு. தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே வாழ முடியுமா? அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சாகணும், நம்ம வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகள், நம்ம வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அஸ்வசுமா கேட்டகரிக்கு அடியில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20 மேலான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த 20 மேலான இண்டிகேட்டர்ஸ் நிறைவேற்றினா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு அஸ்வசுமா பயனாளின்னு தெரிய வரும். இதுல ஒரு முக்கியமான சரத்து என்னன்னா, பதிவு செய்யப்பட்ட தொழிலில் ஈடுபட்டா அவங்களால அஸ்வசுமா கேட்டகரிக்கு அடியில் வர முடியாது. இன்னைக்கு தோட்டத்தில் வாழ்ற நிறைய நபர்கள் வந்து கிட்டத்தட்ட இன்ஃபார்மல் செக்டரில் தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் தோட்டத்தில் பதிவு செய்யப்பட்டவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வருமானம் குறைவு, அவங்களையும் இல்லை உள்ளடக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு அமைச்சரவை பத்திரம் நாங்கள் கடந்த வருஷம் சமர்ப்பித்தோம், அதை நீங்களும் அப்ரூவ் பண்ணியிருந்தீங்க இந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பு அதிகரிச்சு எல்லாரையும் உள்ளடக்கி முன்னால கொண்டு போகணும்னா இது எல்லாருக்கும் ஒரு பயனா போகணும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆலோசனை
நாடி தேகாய் கௌரவ மந்திரித்துமா
இன்னொரு ஆலோசனை நான் கௌரவ அமைச்சருக்கு முன்வைக்க விரும்புறேன். என்னன்னா, நான் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருக்கும் போது நாங்க வந்து கிட்டத்தட்ட 1197 சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இருக்கு. இந்த இதுல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 600 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை உலக வங்கியின் ஊடாக நாங்க சரி கட்டியிருக்கோம். இன்னும் பாக்கி 597 பராமரிப்பு நிலையங்கள் இருக்கு, அதையும் சரி கட்டி ஆகும். ஆனா இதுல வாழ்ற 26,000 குழந்தைங்களுக்கு நாங்க இலவச காலை உணவு திட்டம் கொண்டாந்திருந்தோம் கிட்டத்தட்ட 6 மாச காலப்பகுதிக்கு. அது உங்களோட அமைச்சியினூடாக தான் நாங்க கொண்டு வந்திருந்தோம் கடந்த அரசாங்கத்தில். நீங்க மீண்டும் ஒரு கோரிக்கை வச்சா கட்டாயம் அவங்க வந்து அந்த திட்டத்தை அமல்படுத்துவாங்கன்னு நான் நம்புறேன். And I would also like to take this opportunity to just commend the president and the government on his visit to India. I must say that when I had visited Delhi along with former president Ranil Wickremesinghe in 2023, we had put forward a vision statement between India and Sri Lanka. And when we had put forward this vision statement, it was not to compare it with others. As far as that vision statement is concerned, it was based on a long-term connectivity enhancing policy. And likewise in 2024, His Excellency President Anuradha Kumarudasanayake has put forward a vision statement which is more actionable, at the same time holds the Vision 2023 as a base. These two statements, if they complement each other and if it is implemented...
Kale avasan garu mantri tuma.
Just 1 minute. And if it is implemented, then it will enhance our relationship with our neighbour for the better. Considering that India is a superpower which is coming up in the global south, we can use it to our advantage, especially in terms of energy infrastructure and connectivity. ஒரே ஒரு விஷயம் நான் இங்க சொல்லி ஆகணும். நான் வந்து நீங்க எல்லாருமே இந்த வருஷம் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு அதுல சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம், நான் உங்க யாரையும் விமர்சிச்சுதான் அரசியல் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு
மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்துருக்காங்க, அதை நீங்க நிறைவேற்றுங்க. நம்ம தேர்தல் பிரச்சார மேடையில் இல்லை. ஒவ்வொரு தடவை இல்ல மலையக மக்கள் சம்பந்தமாக இவங்க வந்து பரம்பரை பரம்பரையா ஒண்ணும் செய்யலன்னு சொல்றது ஒரு முழுமையான பொய். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். லாஸ்ட் ஜஸ்ட் ஒன் திங், முன்னால பேசிய உறுப்பினர் சொல்லியிருந்தாரு, நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்ல ஒருவேளை கௌரவ அனுராக் திசாநாயக்கா அவர்களோட அரசாங்கம் வந்தா டாலர் அதிகரிக்கும், வங்குரோத்து நிலைமைக்கு போவோம், பிரச்சனை வரல. ஆனா அதே நேரம் அரசாங்கத்துக்கும் நான் ஞாபகப்படுத்துறேன், அவங்க ஆட்சிக்கு வரும்போது அரிசி தேங்காய் எல்லா விலைகளும் குறைக்கிறேன்னு தான் சொல்லி வந்திருந்தாங்க. ஆனா உங்களால முடியாது, அது பிரச்சனை, அது எங்களுக்கும் புரியுது. ஆகவே நம்ம சேர்ந்து வேலை செஞ்சு நாட்டை எப்படி கட்டியல போன்னு பாப்போம். இந்த வாய்ப்பை தந்தமைக்கு என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.